அன்பர்களே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம்.
கவனமே ஓய்வு நாள் இது, மனமே தேவன் உரையை தியானம் செய் கவனமே. தேய தந்தைய தேயர் புதவிய தெரி சுவிசேஷ வசனமே. ஓய்வு நாள் இது, மனமே தேவன் உரையை தியானம் செய் கவனமே.
வேத ஆராய்ச்சி அன்பர்களே, இயேசு கிறிஸ்துவின் புதிய கிருபைகள் இந்த காலை வேளையிலே உங்களை நிரப்புவதாக. தேவனின் வார்த்தைகளை கேட்க ஜபத்தோடு ஆயத்தப்படுவோம்.
எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனாய கர்த்தாவே, இந்த மாதத்தின் இறுதி ஞாயிற்றுக்கிழமை காலையிலே உமோடு கூட நாங்கள் ஐக்கியப்பட எங்களுக்கு தந்திருக்கிற இந்த அருமையான ஜப வேளைக்காக உமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்த ஜீவன், சுகம், பலனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பல்வேறு இடங்களுக்கு நாங்கள் பயணம் செய்தாலும் உம்முடைய பாதுகாவல் இம்மட்டும் எங்களுக்கு போதுமானதாக இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜா, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, குறிப்பாய் உலகம், மாமிசம், பிசாசு இவைகளை இனம் கண்டுகொள்ளவும் அவைகளை மேற்கொள்ளவும் கர்த்தர் தந்த தூய ஆவியானவரின் வல்லமைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே தேர்வு எழுதி உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை கர்த்தர் கொடுத்தீர். ஒவ்வொரு நாளும் நீர் அவர்கள் கரம் பிடித்து அவர்களை வழி நடத்தினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் நடைபெற்று வருகிற விடுமுறை வேதாம பள்ளிகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வரும் வாரத்திலேயும் பல இடங்களிலே துவங்க இருக்கிற விடுமுறை வேதாம பள்ளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே, ஒவ்வொரு பள்ளியிலேயும் உம்முடைய நாமத்தை அநேகம் சிறு பிள்ளைகள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் செய்யப்படுகிற எல்லா ஆயத்த பணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு இடங்களிலேயும் தேவையான ஆசிரியர்களை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சூழ்நிலைகளை சிறந்ததாய் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் தங்கு தடையில்லாமல் இந்த விடுமுறை வேதாம பள்ளியிலே வந்து கலந்து கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்யும், கிருபை செய்யும். இதற்காக திருச்சபைகளிலே உதவி செய்கிற அருமையான பெரியவர்களுக்காக பொறுப்பில் இருக்கும் ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த திருச்சபையிலாவது விடுமுறை வேதாம பள்ளியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருப்பார்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் இந்த வரும் விடுமுறை நாட்களிலே நேரங்களையும் காலங்களையும் பயனுள்ள வகையிலே செலவு செய்ய நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கெங்கு பிரயாணம் செய்தாலும் கர்த்தர் பாதுகாவலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாட்களிலேயும் TWR நிகழ்ச்சிகளை அநேகர் கேட்கும்படியாக பல்வேறு வகைகளிலே உதவி செய்கிற அன்பின் நேயர்கள் ஒவ்வொருவருக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர்தாமே அவர்களை ஆசீர்வதித்து நீர் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தகப்பனே, இன்றைக்கும் நடைபெறுகிற எல்லா ஆராதனை விடைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆராதனை நேரத்திலேயும் உம்முடைய மாறாத பிரசன்னம் மகிமை இறங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் செய்தி கொடுக்கும் சகோதர சகோதரிகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர்தாமே உம்முடைய ஆவியானவரின் பலனை அவர்கள் வாழ்க்கையிலே காணவும். ஆண்டவரே, கேட்கப் போகிற ஒவ்வொருடைய உள்ளத்திலேயும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்றும் உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலேயும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூர்ந்து உம்மை துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற அருமை நேயர்களோடு சேர்ந்து நாங்களும் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகள் துவங்கியிருக்கும் புதிய ஆண்டிலே புதிய நன்மைகளையும் புதிய கருவிகளையும் தாரும். பாவங்களுக்கு சோதனைகளுக்கு இந்த ஆண்டிலே நீர் விலக்கி காத்துக்கொள்ளும். உம்மை அறிகிற அறிவிலே வளர கர்த்தர் கிருபை தாரும். அவர்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரோடும் தங்கியிருந்து நாங்கள் கையிட்டு செய்கிற ஒவ்வொரு பணியிலையும் உம்முடைய ஆலோசனையை தந்து, உம்முடைய வழிநடத்தலை தந்து, உம்முடைய ஞானத்தை தந்து, அத்தனை காரியங்களிலேயும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமை நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். டி டபிள்யூ ஆர் ஊழியர்களுக்காக கருத்தோடு ஜெபிக்கிற எங்களுக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கடந்த நிகழ்ச்சியிலே நாம் மத்திய எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் முதல் 6 வசனங்களை குறிப்பாய் சிந்தித்தோம். தொடர்ந்து 7-9 வரை ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு தொடர்ந்து செல்கிறது. வசனம் 10, இசேக்கியா மனாசேயை பெற்றான், மனாசே ஆமோனை பெற்றான், ஆமோன் யோசியாவை பெற்றான். அருமையானவர்களே, 11 வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் மத்தேயு யோயாக்கீமை பற்றி எழுதவில்லை, ஆனால் எகோனியாவை குறித்து எழுதியிருக்கிறார். எகோனியாவை குறித்து குறிப்பாக நாம் கவனிக்க வேண்டும், ஏனென்றால் அவனுடைய சந்ததியிலே ஒருவரும் அரியணையிலே அமரப்போவதில்லை என்று வேதம் கூறியிருக்கிறது. இப்பொழுது எரேமியா 22 அதிகாரத்திலிருந்து 2 வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். எரேமியா 22-24 வசனம், யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமின் குமாரன் கோனியா என் வலதுகையின் முத்திரை மோதிரமாயிருந்தாலும் அதிலிருந்து உன்னை கலற்றி எரிந்து போடுவேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எகோனியா என்ற பெயரைத்தான் இங்கே கோனியா என்று வாசிக்கிறோம். ஏ என்ற எழுத்து ஏகோவாவை குறிப்பதனாலே, அவன் ஒரு துன்மார்க்கமான அரசனாயிருந்தபடினாலே அதை விட்டுவிட்டு கோனியா என்று தேவன் கூறுகிறார். 30 வசனத்தை பாருங்கள், எரேமியா 22:30, இந்த புருஷன் சந்தானமற்றவன், தன் நாட்களில் வாழ்வடையாதவன் என்று இவனை குறித்து எழுதுங்கள். அவன் வித்தில் ஒருவனாகிலும் வாழ்வடைந்து தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து யூதாவில் அரசாள போகிறதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம், அவனுடைய பாவத்தினாலே அவனுடைய வரிசையிலே ஒருவரும் தாவீதின் அரியணையிலே பின்னாலே ஏறவில்லை. அருமையானவர்களே, யோசேப்பும் இந்த சந்ததியை சேர்ந்தவன்தான். ஆனால் யோசேப்பு இயற்கையின்படி இயேசுவின் தகப்பன் அல்ல. இது வேதத்திலேயே மிக முக்கியமான ஒரு சத்தியமாகும். இதை நமக்கு மத்தேயு தெளிவுபடுத்த விரும்புகிறார். யோசேப்பு தாவீதின் வம்சத்திலே வந்தவனாயிருந்தாலும் அவன் மூலமாக இயேசு கிறிஸ்து பிறக்கவில்லை, அவனுக்கு மனைவியாயிருந்த மரியாள் மூலமாக இயேசு இந்த உலகத்திலே வந்தார். எனவே யோசேப்பின் வித்து இயேசு அல்ல. அது மட்டுமல்ல, அவர் ஏகோனியாவின் வித்தும் அல்ல. ஆனால் யோசேப்பும் மரியாளும் தாவீதின் வம்ச வழியிலே வந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆம், அவ்வாறுதான் இரண்டு பேருமே தாவீதின் இரண்டு வித்தியாசமான குமாரர்களின் வழியிலே வந்தவர்கள். லூக்காளின சுவிசேஷத்தை நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது எப்படி தாவீதின் வம்சத்திலே மரியாள் வந்தாள் என்பதை குறித்து நாம் சிந்திக்கப் போகிறோம். யோசேப்பின் வம்ச வழியானது தாவீதின் குமாரனான சாலமோனின் வழியாக அரச பரம்பரையின் வழியாக வருகிறது. எனவே யோசேப்பும் மரியாளும் பெத்லேமிற்கு சென்று தங்கள் பெயர்களை பதிவு செய்ய வேண்டியிருந்தது, ஏனென்றால் இரண்டு பேருமே தாவீதின் சந்ததியினர். இப்பொழுது கவனித்தீர்களா, இந்த வம்ச வரலாறு எத்தனை முக்கியமானதும் எத்தனை அர்த்தம் பொதிந்ததுமாய் இருக்கிறது. அருமையானே, இப்பொழுது மத்தேயு 16 வசனத்தை பாருங்கள், யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான், அவளிடத்தில் கிறிஸ்து எனப்படுகிற இயேசு பிறந்தார். இந்த வசனமானது 2 வசனம் முதல் தொடர்ச்சியாக சொல்லப்பட்ட ஒரு வழிமுறையை விட்டு மாறுபடுகிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான் என்று சொல்லப்பட்ட முறை இங்கே மாறுகிறது. ஆனால் வசனம் 16 யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலக பிரகாரமான ஒரு வம்ச வழியாய் இருக்கும் என்றால் யாக்கோபு யோசேப்பை பெற்றான் என்றுதான் எழுதப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையாகவே யோசேப்பு இயேசுவின் தகப்பனாக இல்லாதபடியினாலே அதை தெளிவுபடுத்தும்படியாக யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான் என்று எழுதியிருக்கிறார். யோசேப்பு மரியாளுக்கு புருஷனாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு தகப்பன் அல்ல. சரி, இந்த வசனத்திற்கு விளக்கம் என்ன? இந்த அதிகாரத்திலே மீதி பகுதியிலே இதற்கான விளக்கத்தையும் எப்படி பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இது நடைபெற்றது என்பதையும் மத்தேயு விவரிக்கிறார். இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே தோன்றினார் என்பது இங்கே தெளிவுபடுத்தப்படுகிறது. லூக்காளின சுவிசேஷத்தை எழுதிய லூக்கா ஒரு கிரேக்க வைத்தியர். இயேசுவின் கன்னி பிறப்பை குறித்து அவரும் தெளிவாகவே கூறியிருக்கிறார். எனவே மத்தேயுவும் லூக்காவும் இயேசுவின் கன்னிப்பிறப்பை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார்கள். யோசேப்பு இயேசு கிறிஸ்துவின் தகப்பனார் அல்ல. அதே வேளையிலே மரியாள் யோசேப்புக்கு துரோகம் பண்ணவும் இல்லை. இயேசு தவறாக பிறந்த ஒரு குழந்தை அல்ல. இது வித்தியாசமானதும் புதிய ஒரு காரியமுமாகும். எரேமியா 31:32 கர்த்தர் பூமியிலே ஒரு புதுமையை சிருஷ்டிப்பார், ஸ்திரீயானவள் புருஷனை சூழ்ந்து கொள்வாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, கன்னிப்பிறப்பை நம்பாத எந்த ஒரு மனிதனிடத்திலேயும் நாம் வாக்குவாதம் செய்ய தேவையில்லை. எந்த ஒரு மனிதனும் எதையும் நம்பாமல் இருப்பதற்கும் அவனுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் வேதவசனத்தை பிரசங்கிக்கும் ஒருவர் கன்னிப்பிறப்பை மறுப்பார் என்றால் அவர் தவறான இடத்திலே இருக்கிறார். அதாவது ஏதாவது காப்பீட்டுக் கழகத்திலே காப்பீடுகளை விற்றுக்கொண்டு செல்ல வேண்டியவர் அவர். இப்பொழுது தவறான இடத்திலே இருக்கிறார். மட்டுமல்ல, வேதவசனம் கன்னிப்பிறப்பை குறித்து தெளிவாக சொல்லவில்லை என்று யாரும் கூறினாலும் அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவை குறித்து சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உண்மைகளின்படி அவர் கன்னியின் வயிற்றிலே தோன்றியவர்தான். இல்லை, அவர் கன்னியின் வயிற்றிலே பிறக்கவில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள் என்றால் அதற்கான சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் எங்கே? ஏதோ ஒரு வேதாம கல்லூரியில் உட்கார்ந்து கொண்டு கன்னிப்பிறப்பு முடியாத காரியம் என்று ஒரு புத்தகத்தை எழுதலாம். ஆனால் எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, கன்னிப்பிறப்பை மறுக்கக்கூடிய எந்த சான்றுகளும் உலகத்திலே இல்லை. கன்னிப்பிறப்பானது சில மனித அறிவிற்கு எட்டாததாயிருப்பதனாலே அதை மறுக்கிறார்கள். அது அப்படி நடந்திருக்க முடியாது என்று சொல்லுவார்கள். ஆனால் அது அப்படி நடந்திருக்க முடியாது என்று சொல்ல நீங்கள் யார்? சில காலங்களுக்கு முன்னதாக சந்திரனுக்கு செல்வதெல்லாம் முடியாத காரியம் என்றுதான் ஒரு மனிதன் சொன்னான். ஆனால் அவன் அவ்வாறு கூறி சில ஆண்டுகளிலேயே தேவனுடைய விதிமுறைகளை கொண்டே மனிதன் சந்திரனை அடைந்து விட்டான். இயற்கை விதிமுறைகளை தேவனே உண்டு பண்ணியிருக்கிறார். தனது திட்டங்களையும் தனது நோக்கங்களையும் நிறைவேற்ற அவரே அதை பயன்படுத்தவும் முடியும். அந்த திட்டங்களை பயன்படுத்த இயற்கை விதிமுறைகளை அவர் பயன்படுத்தாமலும் இருக்கலாம். ஆனால் வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது என்ன? இயேசு கிறிஸ்து கன்னியின் வயிற்றிலே தோன்றினார் என்பதைத்தான் சொல்லுகிறது. மத்தேயு 17:17 பாருங்கள். இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகளும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் முதல் கிறிஸ்து வரைக்கும் 14 தலைமுறைகளுமாம். பழைய பாட்டு சரித்திரத்தை மேலோட்டமாக நாம் கவனிக்கும்படியாக மத்தேயு இந்த வம்ச வரலாறுகளை சில பகுதிகளாக பிரிக்கிறார். ஆபிரகாம் முதல் தாவீது வரை ஒரு காலமாகவும், தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் ஒன்றாகவும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன காலத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வரைக்கும் ஒரு காலமாகவும் பிரிக்கிறார். ஒவ்வொரு காலகட்டத்திற்குள்ளும் 14 தலைமுறை வரும்படியாக சில பெயர்களை அவர் விட்டுவிடுகிறார். சரி, இப்பொழுது மத்தேயு இயேசு கிறிஸ்துவின் தகப்பனார் யோசேப்பு அல்ல என்பதை தெளிவுபடுத்திவிட்டார். அதற்கான விளக்கத்தை இப்பொழுது சொல்லப்போகிறார். எரேமியா 31:22 தேவன் இயற்கைக்கு மாறுபட்ட ஒரு பிறப்பை குறித்து கூறியிருக்கிறார். அது இயற்கையான பிறப்பு அல்ல. எரேமியாவிலே நாம் வாசித்தோம் இல்லையா, புதிய சிருஷ்டி என்பது. அதை இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பிலே தேவன் செய்தார். அதுவே எரேமியா தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாகும். இப்பொழுது மத்தேயு 18:18 வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவனுடைய ஜனனத்தின் விவரமாவது. அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கற்பவதியானாள் என்று காணப்பட்டது. இவ்வாறுதான் இயேசுவின் பிறப்பு நடைபெற்றது என்று மத்தேயு தெளிவுபடுத்துகிறார். யோசேப்புக்கு மரியாள் நியமிக்கப்பட்டிருந்த பொழுது அவர்கள் கூடி வரும் முன்னே இவர்களுக்கு இடையிலே எந்தவிதமான உறவும் ஏற்படும் முன்னதாகவே பரிசுத்த ஆவியினாலே தான் கருவுற்று இருப்பதை அவள் அறிந்தாள். மத்தேயு 1:19 பாருங்கள். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். இந்த காரியத்தை பொறுத்த மட்டிலேயும் மோசேயின் கட்டளை மிக தெளிவாக இருக்கிறது. ஒரு பெண்மணி தனது கணவருக்கு உண்மையற்றவளாயிருப்பாள் என்று சொன்னால் அவள் கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். இந்த யோசேப்பு ஒரு குறிப்பிடத்தக்க மனிதர். தான் திருமணம் செய்து கொள்ளப் போகிற பெண்ணாகிய மரியாளை குறித்து மிக கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். மரியாளும் குறிப்பிடத்தக்க ஒரு பெண்மணியாய் இருக்கிறாள். இயேசு கிறிஸ்துவை உலகத்திலே கொடுப்பதற்கு தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார் என்றால் அது தேவனுடைய தெரிந்தெடுப்பு. தேவன் எந்த ஒரு தவறும் செய்கிறதில்லை. சரியான ஒரு பெண்மணியையே அவர் தெரிந்தெடுத்தார். இது எல்லாமே உண்மையாயிருக்கும் பொழுது நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய மற்றும் ஒரு காரியம், தேவன் யோசேப்பையும் தெரிந்தெடுத்தார். யோசேப்பை தெரிந்தெடுத்ததிலேயும் தேவன் எந்த தவறும் செய்யவில்லை. யோசேப்பு ஒரு சரியான மனிதனாக இல்லாமல் இருந்திருப்பான் என்றால் உடனடியாக அவளை கல்லறிந்து கொள்வதற்காக ஒழுங்கு செய்திருப்பான். ஆனால் யோசேப்பு அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அல்ல. அவன் நீதிமானாய் இருந்தான் என்று வாசிக்கிறோம். ஒரு சாந்த குணமுள்ள மனிதனாய் அவன் இருந்தான். மரியாளை அவன் நேசித்தான். அவள் தனக்கு உண்மையற்றவளாய் போய்விட்டாளே என்று அவன் உணர்ந்தாலும் எந்த வகையிலையும் அவளை காயப்படுத்த அவன் விரும்பவில்லை. வசனம் 20 பாருங்கள். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டானது. சோகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை தடுக்கும்படியாக தேவதூதன் யோசேப்புக்கு தோன்றி உண்மையாகவே என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை யோசேப்புக்கு தெளிவுபடுத்துகிறான். வசனம் 21, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இயேசு என்றால் ரட்சகர் என்று பொருள். எனவேதான் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். வசனம் 22, தீர்க்கதரிசின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இஸ்ரவேல் தேசத்து மக்களுக்காக எழுதி கொண்டிருக்கிற மத்தேயு தேவன் பழைய ஏற்பாட்டிலே கூறின காரியங்களின் நிறைவேறுதலாகவே எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதையும் சொல்ல விரும்புகிறார். இவர் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிற சத்தியம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களே, வரும்படியாக நீங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிற ஒருவர் பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலின்படி இவர்தான் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையை குறித்து சுமார் 300 தீர்க்க தரிசனங்கள் இருப்பதாகவும் அது அத்தனையுமே நிறைவேறிவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது. அவைகளிலே எத்தனை மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இருக்கிறதோ நமக்கு தெரியாது. ஆனால் மத்தேயுவே பழைய ஏற்பாட்டிலிருந்து பல வசனங்களை மேற்கோளாக காட்டுகிறார். மத்தேயு சரித்திரத்தின் ஒவ்வொரு பகுதியை எழுதும் பொழுதும் பழைய ஏற்பாட்டை சுட்டிக்காட்டி எழுதுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறை எழுதவில்லை. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்கள் அவரை குறித்து என்ன என்ன சொல்லியிருக்கிறது, அவை எவ்வாறு அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறியிருக்கிறது என்பதை எழுதவே முனைகிறார். மத்தேயு 1:23 வசனம், அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். இந்த சத்தியத்தை குறித்து சற்று ஆழமாக நாம் சிந்திப்போம். ஏனென்றால் இது மிக முக்கியமானது. வேதத்தை பரிபூர்ணமாக நம்பாதவர்கள் இயேசுவின் கன்னிப்பிறப்பை மறுக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வேத புத்தகம் கன்னிப்பிறப்பை குறித்து கற்றுக் கொடுக்கிறது என்பதையும் மறுக்கிறார்கள். கன்னிப்பிறப்பை நம்பாதபடியினாலே ஒரு குறிப்பிட்ட ஆங்கில மொழிபெயர்ப்பிலே கன்னிகை என்ற வார்த்தைக்கு பதிலாக ஒரு இளம் பெண் என்று மொழியாக்கம் செய்திருக்கிறார்கள். ஆனால் அருமையான சகோதரனை சகோதரியே, எபிரேய மொழியிலே ஏசாயா 7:14 வசனத்திலே கன்னிகை என்ற வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அல்மா என்பதுதான். சரி, இப்பொழுது ஏசாயா 7:7 சற்றை வாசித்து பார்ப்போம். ஆகாஸ் அரியணையில இருந்தபொழுது இது எழுதப்பட்டது. ஆகாசும் தேவனை விட்டு தூரம் போன ஒரு மனிதனாயிருந்தான். கெட்ட அரசர்களின் வரிசையிலே இவனும் ஒருவன். துன்மார்க்கமான அந்த அரசனுக்கு ஒரு செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் ஏசாயாவை அனுப்பினார். எனவேதான் ஏசாயா 7:10-12 வசனங்களிலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கவனியங்கள். ஏசாயா 7:10-12 வசனங்கள், பின்னும் கர்த்தர் ஆகாசை நோக்கி, நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை வேண்டிக்கொள், அதை ஆழத்திலிருந்தாகிலும் உன்னதத்திலிருந்தாகிலும் உண்டாக கேட்டுக்கொள் என்று சொன்னார். ஆகாசோ, நான் கேட்க மாட்டேன், நான் கர்த்தரை பரீட்சை செய்ய மாட்டேன் என்றான். அருமையானவர்களே, இது மாய்மாலமான ஒரு வார்த்தை. ஆகாசுக்கு தேவன் வெற்றியை கொடுக்கப் போகிறார் என்பதை அறிவிக்க ஏசாயாவை அனுப்பினார். என்றாலும் ஆகாஸ் தேவனை விசுவாசிக்கவில்லை. அவனுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக, அவனை உற்சாகப்படுத்தும்படியாக தேவன் ஒரு அடையாளத்தை காண்பிக்க விரும்புகிறார் என்று ஏசாயா கூறினான். ஆனால் ஆகாசோ, நான் கர்த்தரை பரீட்சை பார்க்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான். அதற்கு பதிலாகத்தான் ஏசாயா, நீ விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி, தேவன் ஒரு அடையாளத்தை கொடுக்கப் போகிறார். அந்த அடையாளமானது உனக்கானது மட்டுமல்ல, தாவீதின் குடும்பம் அனைத்திற்கும் உரியது என்று சொல்கிறார். இதோ இதுதான் அந்த அடையாளம். வசனம் 14 பாருங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார், இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். அருமையான சகோதரனை சகோதரியே, இது ஒரு இளம் பெண்ணை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் வார்த்தைகள் என்றால் இது ஆகாசுக்கு ஒரு அடையாளம் அல்ல, தாவீதின் குடும்பத்திற்கும் இது ஒரு அடையாளம் அல்ல, எந்த ஒரு மனிதனுக்குமே இது ஒரு அடையாளம் அல்ல. ஆனால் ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்றால் அது உண்மையாகவே அடையாளம்தான். பழைய பாட்டிலே கன்னிகைக்கு அல்மா என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரெபேக்காள் ஈசாக்கை திருமணம் செய்யும் முன்னதாக அல்மா என்று அழைக்கப்படுகிறாள். அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் கன்னி பிறப்பை மறுப்பது சரியானது அல்ல. அல்மா என்றால் ஒரு கன்னிகை என்பது செப்துவகிந்தாவிலேயும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்திற்கும் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கும் இடைப்பட்ட காலத்திலே ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 6 பேராக மொத்தம் 72 எபிரேய அறிஞர்கள் அலெக்சாண்டரியா பட்டணத்திலே சேர்ந்து உட்கார்ந்து எகிப்து தேசத்திலே எபிரேய பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியிலே மொழிபெயர்த்தார்கள். அவர்கள் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே இந்த அடையாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்தை அடையும் பொழுது இது ஒரு கன்னிகையையே குறிக்கிறது என்பதை தெளிவாக அறிந்தவர்களாக கிரேக்க மொழியிலேயும் ஹெனோஸ்பாட் என்று மொழிபெயர்த்தார்கள். உதாரணமாக அத்தேனா என்பவள் அத்தேன் பட்டணத்து ஒரு கன்னிகையான கடவுள். அவளுடைய கோவில் பார்த்தினாஸ் என்று அழைக்கப்படுகிறது. பார்த்தினாஸ் என்றால் கன்னிகை என்று பொருள். எனவே வேதவசனம் எதை குறிப்பிட்டு கூறுகிறதோ அதை தெளிவாகவே சொல்லுகிறது. அடுத்ததாக அவருடைய நாமத்தை குறித்து நாம் சற்றே கவனிப்போம். இது மிக அற்புதமானது. இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். அருமையானவர்களே, இங்கே ஒரு பிரச்சனை இருப்பது போல நமக்கு காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை எப்போதாவது யாராவது இம்மானுவேல் என்று அழைத்தார்களா? இல்லை, எல்லாருமே அவரை இயேசு என்றுதான் அழைத்தார்கள். அதுதான் அவருடைய பெயர். இந்த பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டதின் காரணம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்பதனாலேதான். இயேசு என்பது அவருடைய பெயர், கிறிஸ்து என்பது அவருடைய பணி பொறுப்பு. தலைமை ஆசிரியர், மாவட்ட ஆட்சியாளர் என்பது போல கிறிஸ்து என்பது அவருடைய பணியின் பெயர். ஆனால் நாம் இங்கே வாசித்த வசனத்திலே அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் என்று வாசிக்கிறோம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். அருமையான சகோதரனை சகோதரியே, வேத புத்தகத்திலேயே மிகவும் அற்புதமான ஒரு சத்தியத்தை இங்கே நாம் பார்க்கிறோம். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் கன்னியின் வயிற்றிலே பிறக்காமல் இருந்திருப்பார் என்றால் அவர் இம்மானுவேலாக நம்மோடு இருக்கும் தேவனாக இருக்க முடியாது. அவர் இம்மானுவேலாக இல்லாமல் இருந்தால் அவர் இயேசுவாகிய இரட்சகராகவும் இருக்க முடியாது. அவரை இயேசு இரட்சகர் என்று அழைப்பதற்கான காரணம் அவர் நம்மோடு இருக்கும் தேவனாயிருந்தார். பரத்திலிருந்து பூமிக்கு வந்த அவரை குறித்த ஒரு அற்புதமான சத்தியம் இது. ஆனால் எபிரேயர் 2:9 வசனத்தை பாருங்கள். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒரு பலியாக வேண்டியிருந்தது. அருமையானவர்களே, நான் இந்த உலகத்தின் பாவத்திற்காக மறிக்க முடியாது. என்னுடைய சொந்த பாவத்தை நீக்கும்படியாக கூட நான் மறிக்க முடியாது. ஆனால் அவரால் அது முடியும். இயேசு எப்படி இரட்சகராக முடியும்? அவர் இம்மானுவேலாக இருப்பதனாலேதான் அவர் இரட்சகராக முடியும். எப்படி தேவன் நம்மோடு வர முடியும்? ஒரு கன்னிகையின் வயிற்றிலே தோன்றியதால் தான் தேவன் நம்மோடு வர முடியும். மீண்டும் கூறுகிறேன், அவர் இயேசு என்று அழைக்கப்பட்டார். அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படவில்லை. ஆனால் அவர் இம்மானுவேலாய் இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் அவரை இயேசு என்று நாம் அழைக்க முடியாது. உலகத்தின் இரட்சகராக இருக்க வேண்டும் என்றால் அவர் இம்மானுவேலாக இருக்க வேண்டும். எனவேதான் கன்னி பிறப்பு மிக முக்கியமானது. அருமையான சகோதரனை சகோதரியே, ஒருவர் கிறிஸ்தவராக இருந்து கொண்டு கன்னிப்பிறப்பை மறுதளிக்க முடியுமா? நன்றாக கவனியுங்கள். இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக அறிந்து கொள்ளாமலேயே அவரை ஒருவர் இரட்சகராக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். கன்னிப்பிறப்பை குறித்து எத்தனை தெளிவாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை கூட நீங்கள் இவ்வளவு நாள் அறியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளை ஆன பின்னர் இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பை நீங்கள் மறுதளிக்க மாட்டீர்கள். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக அதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டியதில்லை. ஆனால் ஒரு கடவுளுடைய பிள்ளையாக கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பை நீங்கள் மறுப்பதில்லை. அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பை குறித்து ஏன் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்கிறேன் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். கீழே இறங்கி வந்து என்னையும் உங்களையும் ரட்சிக்க ஒரு இரட்சகர் தேவை. அவர் என்னைப் போல ஒரு சாதாரணமான மனிதனாய் இருந்திருப்பார் என்றால் அவரால் எனக்கு அதிகமாய் உதவி செய்ய முடியாது. ஆனால் அவர் இம்மானுவேலாக இருப்பார் என்றால், அதாவது நம்மோடு இருக்கும் தேவனாக இருப்பார் என்றால், அவர் கன்னிப்பிறப்பாய் இருப்பார் என்றால் அவரே என்னுடைய ரட்சகர். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் கருமையான சகோதரனே, இயேசு கிறிஸ்து உங்கள் ரட்சகரா? என்னையும் உங்களையும் ரட்சிப்பதற்காகத்தான் அவர் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். நானும் நீங்களும் வாழும்படியாகத்தான் அவர் மரணத்தை ருசி பார்த்தார். என்னுடைய இடத்திலே உங்களுடைய இடத்திலேதான் அவர் சிலுவையிலே மரித்தார். நமக்காக மரித்து உயிர்த்த இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது அவரே நமது பாவத்திற்கான பரிகாரம் என்பதை முழு இருதயத்தோடு நம்பும் பொழுது அவர் நமது வாழ்க்கையின் இரட்சகராகிறார். நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறது மட்டுமல்ல, நித்திய நித்தியமாய் அவரோடு வாழும்படியாக நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். நம்மோடு இருக்கிற தேவனான அவர் நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற வாஞ்சையை நம்முடைய உள்ளத்திலே அனுதினமும் கொடுத்துக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய சொந்த பலத்தினாலே அவருக்காக நாம் வாழ முடியாது என்பதை ஒத்துக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நமக்கு தருகிறார். இந்த சாக்கியங்களை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றிருப்பீர்கள் என்றால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நான் சொல்லுகிற காரியம் உங்களுக்கு புரியவில்லை என்றால் இதை குறித்து மேலும் அறிந்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக மரிக்கும்படியாக கன்னியின் வயிற்றிலே உலகத்திலே பிறந்த இரட்சகர். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள்.
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27. மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 1:5.
நேயர்களே, எமது நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்திலும் கேட்கலாம். நீங்கள் செல்ல வேண்டிய முகவரி www.radio882.com. வணக்கம்.